الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فقد قال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون
صدق الله العليم கணியத்துக்கும் சங்கைக்கும் உரிய உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு புனிதமான மாதம் முஹர்ரமுடைய மாதம் இஸ்லாமிய புது வருடத்துடைய ஆரம்ப இந்த தினங்களிலே ஹிஜ்ரி 1435 ஆண்டையும் கடந்துவிட்டு ஹிஜ்ரி 1436 வருடத்திலே காலடி வைத்திருக்கக்கூடிய இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே எப்படி நாம் பல நூற்றுக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இந்த புது வருடத்துடைய ஆரம்பத்திலே ஏதிகாஃப் நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றோமோ, இதே போன்று அல்லாஹ் நாளை மறுமையிலே எங்களை சொர்க்கலோகத்திலே குடியிருத்தாட்டுவானாக. அதுவும் மிக உயர்தரமான சொர்க்கலோகம், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அவனுடைய மாளிகையிலே அமரக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கும் முழு உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மோமினான முஸ்லிமான மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாம் இஸ்லாமிய இந்த புது வருடத்திலே காலடி வைத்திருக்கும் இதே சந்தர்ப்பத்திலே நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழிந்து கொண்டிருக்கின்றது, கடந்த காலம் எவ்வாறு கழிந்தது, இதன் பின்னால் இருக்கக்கூடிய காலம் அது நிச்சயம் இல்லாத ஒரு காலம், இதன் பின்னால் நாம் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்று யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே ஒவ்வொருவரும் எங்களுடைய மரணத்தை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். எனக்கு நாளைக்கு மரணம் வருகிறது என்ற உறுதி உள்ள ஒரு மனிதன் அவன் எவ்வாறு நடந்து கொள்வான்? நாளைக்கு ஒரு மனிதனுக்கு மரணம் நிச்சயமாக வந்துவிடும் என்று உறுதி கொண்ட ஒரு மனிதன் அவனுடைய கால நேரம் எவ்வாறு கழியும்? அவன் இந்த லுகருடைய தொழுகையை தன்னுடைய இறுதி தொழுகையாக தான் மரணித்து விட்டால் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றேன் என்ற இந்த உறுதியான எண்ணத்தோடு எந்த அளவுக்கு பயபக்தியாக அந்த மனிதன் தொழுதிருப்பான்? ஆனால் எங்களுடைய உள்ளங்களிலே கை வைத்து கேட்க வேண்டும், நாம் எங்களுடைய தொழுகையுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது? நாளை மரணமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய ஒரு தொழுகையை எவ்வளவு பக்குவமாக, அவன் இந்த தொழுகையை எவ்வளவு குஷூஹுலுவுடன் அல்லாஹ்வுடைய பயத்தோடு இறையச்சத்தோடு எவ்வளவு அவன் இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தொழுகையை அவன் நிறைவேற்றி இருப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகத்திலே பிறந்த அத்துணை பேரும் மரணித்துத்தானாக வேண்டும். உலகத்துடைய வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, ஒரு அற்பமான வாழ்க்கை, அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை, உலகத்துடைய வாழ்க்கை மண்ணோடு மண்ணாக ஆகிவிடக்கூடியதாக இருக்கிறது. நாம் உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாடா மாளிகைகள், கட்டிடங்கள், உலகத்துடைய அத்துணையும் அப்படியே மண்ணோடு மண்ணாக ஒரு நாள் மாறிவிடும். 100 வருடங்களுக்கு முன்னால் இந்த பள்ளிவாயில் அதிலே இருந்த மனிதர் இன்றைக்கு கபருடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இன்னும் ஒரு 100 வருடம் சென்று விட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 7 வயதுடைய சிறுவன் அவனும் நிச்சயமாக கபருக்குள்ளே மண்ணறைக்குள்ளே மறைந்து விடுவான். இன்னும் ஒரு 40-50 வருடங்களுக்கு பின்னால் நமக்கு அந்த மறுமையுடைய அந்த கபருடைய வாழ்க்கை ஆரம்பித்து விடக்கூடியதாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே என்னுடைய கால நேரம் எவ்வாறு கழிந்து கொண்டிருக்கிறது, 1 வருடம் எங்களை விட்டும் பிரிந்து சென்றது என்றால் மௌத்தின் பக்கமாக நாங்கள் 1 வருடம் நெருங்கிவிட்டோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ஒவ்வொரு மூச்சும், நாம் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும், நாம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடையும், நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு மணியும், இது மரணத்தின் பக்கமாக நெருங்குகிறோம். எமக்கு எழுதப்பட்ட உணவை சாப்பிடுகின்றோம். நாம் எங்கு செல்வோம் என்பது எழுதப்பட்டது. இது நாம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் மரணத்தை நினைக்கக்கூடியவர்கள் மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையுடைய வாழ்க்கை நிரந்தரமானது, முடிவே இல்லாதது. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லௌ கானதி துன்யா இன்தல்லாஹி தஅதிலு ஜனாஹ பௌவதின் மா சகா காஃபிரம் மின்ஹா ஷர்பத மா. இந்த உலகம், இந்த முழு உலகமுமே அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு கொசுவுடைய இறக்கை அளவு கூட பெருமதியாக இருக்கும் என்றால், இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தங்கம் வெள்ளி, இந்த உலகத்துடைய அத்துணை பெருமதியான வஸ்துவும் அல்லாஹ்விடத்திலே ஒரு கொசுவுடைய இறக்கை அளவு கூட பெருமதி இருக்கும் என்றால், அல்லாஹ் அவனுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காபிருக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட கொடுக்க மாட்டான் என்பதாக சொல்லி வைத்தார்கள். உலகம் பெருமதி இல்லாததன் காரணமாக அல்லாஹ் இன்று இதனை அத்துணை மக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்துக்கு எந்த பெருமதியும் இல்லை. இந்த உலகம், இதில் இருக்கும் அத்துணை வஸ்துக்களும் ஒரு கொசுவுடைய இறக்கை அளவு கூட பெருமதி அற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்ஜுன்யா ஃபில் ஆஹிரா, இந்த உலகம் இருக்கின்றது மறுமையோடு ஒப்பிடும் போது ஒரு மனிதர் அவருடைய விரலை கடலுக்குள்ளே, பெரும் சமுத்திரத்திலே, தண்ணீரிலே அவருடைய விரலை செலுத்தி பார்க்கட்டும், பல்யந்துர் பிமயர்ஜி, ஒரு மனிதனுடைய விரலிலே எவ்வளவு சொட்டு தண்ணீர் வருமோ அந்த அளவு தான் உலகத்துடைய வாழ்க்கை என்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய விரலே எவ்வளவு தண்ணீர் வரும்? ஒரு சொட்டு இரண்டு சொட்டு தண்ணீர். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை இந்த இந்த மனிதனுடைய விரலிலே வரக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீருடைய அளவு என்றால், கல்லடுடைய தண்ணீர் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் அவன் அவனுடைய விரலை செலுத்தினாலும், எப்பயாவது ஒரு நாள் அது முடிந்து போனாலும், மறுமையுடைய வாழ்க்கை ஆகரத்துடைய வாழ்க்கை அது முடிவே அடைய மாட்டாது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மௌத்து எங்களுக்கு இருக்கின்றது. நாம் மரணத்தின் பக்கமாக இஸ்லாமிய புது வருடத்திலே காலடி வைத்திருக்க கூடிய முஸ்லிம்கள், அவர்கள் ஒவ்வொரு நாளும் நாளைக்கு எனக்கு மரணம் வர இருக்கிறது என்ற உணர்வோடு செயல்படுவார்கள் என்றால், நாளை மரணமாக கூடிய மனிதன் அவன் எவ்வளவு பக்குவமாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார், எவ்வளவு அவனுடைய தொழுகையிலே ஒரு உள்ளச்சத்தோடு தொழுவார், அவனுடைய கால நேரம் பள்ளிவாயலோடு கழியும், அல்லாஹுடைய திக்ரோடு அல்லாஹுடைய ஞாபகத்தோடு செய்த பாவங்கள் அத்துணைக்குமாக அவன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி தஹஜ்ஜத்துடைய வேளையிலே நாளை மரணம் வர இருக்கின்றதே, ஆனால் இவ்வளவு மூடை மூடையாக மூட்டை மூட்டையாக நான் பாவங்களை சுமந்திருக்கிறேனே என்று சுஜூதில் இருந்து கொண்டு இந்த மனிதன், நாளைக்கு நான் மறுமைக்காக என்னுடைய மறுமையுடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது, நாளை இந்த சுபகுடைய வேளையிலே கபருலே அடக்கம் செய்யப்பட்டு விடுவேனே. அங்கே மன் ரப்புக ஒமன் நபியுக, உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய நபி யார் என்பதால் அல்லாஹ் என்னிடம் விசாரணை செய்ய இருக்கின்றானே. அல்லாஹுடைய கட்டளையை நான் சரியாக எடுத்து நடக்கின்றேனா, நபி அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நான் பேணுகின்றேன் என்ற இந்த பரிசுத்தமான வாழ்க்கை நான் வாழ வேண்டுமே என்ற உறுதிமொழியோடு இவனுடைய வாழ்க்கை அந்த நாள் கழிகின்றது என்றால், ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மனிதரும் நாளை எங்களுக்கு ஒரு மரணம் இருக்கின்றது, என்னுடைய கடைசி இது சுபகுடைய தொழுகையாக இருக்குமோ, இன்று சுபகுடைய தொழுகையை நான் பாலாக்கிவிட்டால் நாளை சுபகுடைய வேளையிலே கபரிலே அடக்கப்பட இருக்கின்றேனே, இந்த தொழுகைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு பாவம் வருகின்றது, தனிமையிலே இருக்கின்றான், இந்த பாவத்தை செய்யக்கூடிய மனிதன் எனக்கு தௌபாவுடைய வாயில் கிடைக்குமா, இந்த பாவத்திலே எனக்கு மரணம் வர இருக்கிறது என்று நினைத்து விட்டான் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த மனிதன் பாவத்தில் இருந்து தவிந்து கொள்வான். எனவே இந்த இஸ்லாமிய புது வருடத்திலே ஒவ்வொரு முஸ்லிமும், நாங்கள் ஒரு வருடம் இப்பொழுது கபரின் பக்கமாக நெருங்கிவிட்டோம், என்னுடைய தொழுகையுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது, என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு இருக்கின்றது, இதே கடன் பிரச்சனையோடு கடனுடைய பழுவோடு எனக்கு மரணம் வரும் என்று சொன்னால் நான் மக்களுக்கு என்ன பதில் சொல்ல இருக்கின்றேன், இதே என்னுடைய தொழிலோடு அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு அதை செய்துவிட்டு அதற்கு தௌபாவை மனமுருவி கண்ணீர் வடிக்காத நிலைமையிலே எனக்கு ஒரு மரணம் வந்துவிடும் என்றால் நாளைக்கு இதற்காக நான் என்ன பதில் சொல்ல இருப்பேன் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தனையாக இந்த புது வருடத்திலிருந்து இந்த நாளிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அத்துணை மக்களுக்கு மேலான பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த புது வருடம் இஸ்லாமிய இந்த வருடம் முஹர்ரமுடைய மாதத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலக ஸமாவாதி வல் அர்த். இந்த வானலோகம் இந்த பூமிலோகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து
உலக நாள் அழியும் வரைக்குமே மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்விடம் 12 மாதங்களாக இருக்கின்றது என்பதாக இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு மின்னா அர்பஅத்துன் ஹுரும், இந்த 4 மாதங்களிலே 12 மாதங்களிலே 4 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே சங்கை பொருந்திய மாதங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றார். துல்காதாவுடைய மாதம், துல்ஹஜ்ஜுடைய மாதம், இதே போன்று நாங்கள் வீட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய புது வருடத்துடைய முதல் மாதம் முஹர்ரமுடைய மாதமும், அது பின்னால் வரக்கூடிய ரஜபுடைய மாதம், இந்த 4 மாதங்களும் சங்கையான மாதங்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 12 மாதங்களும் அல்லாஹ்வுடைய மாதங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த 4 மாதங்களும் சங்கையான மாதங்கள் என்பதாக சொல்லுகின்றான். அப்படி என்றால் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான இந்த 4 மாதங்களும் சிறப்புற்றதாக இருக்கிறது. ஏனைய மாதங்களும் சிறப்பிலே எந்த ஒரு குறையும் இல்லை. சிறப்பு என்று வரும்போது இந்த 4 மாதங்களுக்கும் கூடுதலான சிறப்பு இருக்கின்றது. ஒரு தந்தை இருக்கின்றார், அவரிடத்திலே 12 குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த 12 குழந்தைகளில் ஒரு பிள்ளை மாத்திரம் வித்தியாசமான ஒரு நல்ல தொடர்போடு தாய் தந்தையரோடு மிக இரக்கமாக நடக்கும் போதோ அத்துணை குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைகள், தான் பெற்ற குழந்தைகள் என்றாலும் அது என்னுடைய மகன் என்பதாக ஒரு பிள்ளையை பிரத்யேகமாக குறிப்பிட்டு சொல்வார் என்றால் அந்த பிள்ளையுடைய சிறப்பு, அந்த பிள்ளையிடத்தில் வித்தியாசமான சிறப்புகள் இருக்கிறது என்பதை தான் அது உணர்த்துகின்றது. இதே போன்று முஹர்ரமுடைய மாதம் இருக்கின்றது. ஏனைய மாதங்களை போன்று சிறப்பு இருந்தாலும் இந்த முஹர்ரமுடைய மாதத்துக்கும் இதை இதோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த 4 மாதங்களும் சிறப்புற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் என்று சொன்னால் முஹல்லம், கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இந்த மாதத்துக்கு அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரமுடைய மாதம் என்பதாக பெயர் சூட்டி இருக்கின்றான். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் சொல்லும் போதும் அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரமுடைய மாதம் என்பதாக அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே இஸ்லாமிய வரலாற்றுடைய ஆரம்ப இந்த நடவடிக்கைகளை நாங்கள் கவனித்தோம் என்றால், இஸ்லாமிய வரலாற்றிலே ஆரம்ப காலத்திலே இருந்து இந்த 4 மாதங்களும் சங்கைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்கின்றான், நபியே நாயகமே, உங்களிடத்திலே இந்த 4 மாதங்களை பற்றியும் சிறப்பான சங்கையான முஹர்ரமுடைய மாதமும் இதை இதோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த 3 மாதம் 4 மாதங்களை பற்றியும் அதிலே கித்தாலின் தீஹி யுத்தம் செய்வதை பற்றி மக்கள் கேட்கின்றார்கள். சொல்லிவிடுங்கள், குல் நபியே நாயகமே, கித்தாலுன் தீஹி கபீர், இந்த 4 மாதங்களிலே யுத்தம் செய்வது மிக பெரும் பாவம் என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, பின்னால் இதனுடைய சட்டங்கள் மாற்றப்பட்ட போதிலும் பின்னால் இறங்கிய ஆயத்துகள் நபியவர்களை பார்த்து அந்த காபிர்கள் இந்த மாதங்களிலே உங்களோடு யுத்தம் செய்ய வந்துவிட்டால் நீங்களும் யுத்தம் செய்யுங்கள் என்ற ஆயத்தின் மூலமாக இந்த சட்டம் மாற்றப்பட்டாலும் கூட இந்த புனிதத்துவம் நிறைந்த 4 மாதங்களுடைய இந்த சிறப்புகளை பேணி யுத்தத்தை ஆரம்பிக்காமல் இருப்பதுதான் நல்லது என்ற கருத்தை உலமாக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்ப காலத்தில இருந்து இந்த புனிதமான மாதங்களுக்கு முஹர்ரம் மாதம், அது சங்கப்படுத்தப்பட்ட ஒரு மாதமாக இஸ்லாமிய புது வருடத்தில் முதல் மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருப்பதோடு நிறைய சம்பவங்கள் இந்த மாதத்திலே நடைபெற்றதன் காரணமாக, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த மாதம், இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணிக்கப்பட்டது. இந்த ஹிஜ்ரத்து இது முஸ்லிம்களுடைய முதல் தேதியாக, முதல் மாதமாக மாற்றப்பட்டிருப்பது கூட இந்த மாதத்துடைய சிறப்புக்கு போதுமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே இன்று ஹிஜ்ரி 1435 தாண்டிவிட்டு 1436 ஆண்டிலே முஸ்லிம்கள் அவர்கள் இந்த இஸ்லாமிய புது வருடம் முஹர்ரமுடைய மாதத்திலே நாங்கள் காலடி வைத்திருக்கின்றோம். ஆனால் இஸ்லாமிய புது வருடம் இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்திருப்பது மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தை எடுத்து ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் படிக்கின்றார்கள். அந்த கடிதத்திலே எந்த ஒரு தேதியும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. உடனே அபு மூஸா அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பதில் கடிதம் அனுப்பினார்கள். அமீருல் மூமினீன் அவர்களே, நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கின்றீர்கள், இந்த கடிதத்திலே எந்த விதமான ஒரு தேதியுடைய குறிப்பும் இல்லை, ஆனால் இந்த யஹூதி நசாராக்கள் அவர்களுக்கென்று அவர்களுடைய மாதங்களுடைய கணிப்புக்காக, அவர்களுடைய வருடங்களுக்காக வேண்டி ஒரு திகதியை ஒரு குறிப்பிட்டு அவர்களுக்கென்று ஒரு வருடத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் உண்மையான மார்க்கத்தில் இருக்கின்றோம், இந்த சத்தியமான மார்க்கத்தில் இருக்கின்றோம். ஆனால் முஸ்லிம்களுக்கென்று ஒரு ஒரு வருடம், அதனுடைய ஆரம்ப வருடம் என்ற எந்த ஒரு கணிப்பும் இல்லாமல் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றை பதிவு செய்யப்படணுமே என்பதாக இப்படியான ஒரு அதற்குரிய பதில் கடிதம் ஒன்றை அனுப்புகின்றார்கள். உமர் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே இந்த கடிதம் வருகின்றது. அந்த கடிதத்தை படிக்கின்றார்கள். அவர்களுடைய கண்களிலிருந்து மாலை மாலையாக கண்ணீர் வடிகின்றது. இப்பொழுது மதீனா முனவ்வராவில் இருந்த அத்துணை சஹாபாக்களையும் பள்ளிவாயல்ல ஒன்று கூடுகின்றார்கள். இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அத்துணை பேரும் அமீருல் மூமினீன் உமர் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழைப்பை ஏற்று பள்ளி வாயலிலே பெரும் கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு வந்திருந்த இந்த மக்களுக்கு முன்னிலையிலே சொன்னார்கள், இந்த யஹூதிகள் நசாராக்கள் அவர்களுக்கென்றே ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்தை ஏதோ ஒன்றை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த சத்தியமான மார்க்கத்தில் இருக்கிறோம், ஏன் முஸ்லிம்களுக்கு ஒரு வருடத்தை இஸ்லாமிய வருடமாக ஆக்கி அதிலிருந்து அவர்களுடைய ஆண்டுகள் கணிக்கப்படக்கூடியதாக, இதே போன்று 12 மாதங்களையும் அதில் ஒரு மாதத்தை முதல் மாதமாக ஆக்கி முஸ்லிம்கள் இப்படியாக அவர்களுக்கு ஒரு திகதி குறிப்பிடப்பட்டால் நன்றாக இருக்குமே. இஸ்லாமிய வரலாற்றை பாதுகாப்பதற்கு இது மிக பெரும் உதவியாக அமையுமே என்று கூறின போது வந்திருந்த அத்துணை சஹாபாக்களிடம் ஆலோசனை செய்கின்றார்கள், மஷூரா கேட்கின்றார்கள். ஒவ்வொருவராக வந்திருந்த அத்துணை பேரிடத்திலும் ஆலோசனை கேட்கின்றார்கள், உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி, உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி. ஒவ்வொரு சஹாபியும் தன்னுடைய மனதிலே இருந்த அவர்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுகின்றார்கள். சிலர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த இந்த நல்ல நாள், அந்த நாளிலிருந்து முஸ்லிம்களுடைய வருடத்தை ஆரம்பிப்போம் என்றார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் மரணித்த மௌத்தாகி அந்த நாளிலிருந்து இஸ்லாமிய திகதியை ஆரம்பிப்போம் என்றார்கள். இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த நாளிலிருந்து ஆரம்பிப்போம் என்றார்கள். இன்னும் சிலர்களுடைய கருத்து, நபி அவர்கள் அதாவது மிஃராஜ் சென்ற இந்த நாளையிலிருந்து ஆரம்பிப்போம் என்றார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், அமீருல் மோமினீன் அவர்களே, ஆனால் எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் தோன்றுகிறது, நபி அவர்கள் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், அவர்கள் பிறந்த பூமி, அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு அவர்கள் இரவோடு இரவியாக துரத்தி அடிக்கப்பட்டார்களே, அவர்கள் மக்காவை விட்டுவிட்டு சென்ற மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த இந்த தியாகம் நிறைந்த நாள், நபி அவர்கள் எவ்வளவு துன்பப்பட்டார்கள், எவ்வளவு அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவர்களுடைய உயிருக்கே அவர்கள் உழை வைக்க ஆரம்பிக்கும் போதோ இரவோடு இரவாக அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்றார்களே. இந்த நாளை நாங்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய ஆண்டு ஆரம்பமாக ஆக்கினால் நல்ல மல்லவா என்ற போதோ இருந்த அத்துணை சஹாபாக்களுடைய வாயுகளில் இருந்து இந்த செய்தியை அவர்கள் கேள்விப்படுகின்றார்கள். அமீருல் மூமினீன் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒவ்வொரு மனிதருடைய கருத்துக்கும் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். நபி அவர்கள் பிறந்த தினத்தை வைத்து முஸ்லிம்கள் இஸ்லாமிய ஆண்டை கணிப்பார்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை வைத்து தான் அவர்கள் அவர்களுடைய ஆண்டை கணித்திருக்கிறார்கள். அது பொருத்தமல்ல. நபி அவர்கள் மரணித்த நாளை வைத்து ஆரம்பிப்போம் என்றால் ஒரு முஸ்லிமான மனிதருக்கு இந்த உலகத்திலே மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு நாள் இருக்கும் என்றால், ஈருலக தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த மௌத்தாகி அடக்கம் செய்யப்பட்ட இந்த நாள், முஸ்லிம்கள் உலகத்திலிருந்து நபி அவர்கள் மரணித்த இந்த நாளையிலே அவர்கள் ஹிஜ்ரி அதாவது முஸ்லிம்களுடைய வருட ஆரம்பத்தை ஆரம்பித்து விட்டார். இதை சில நேரம் நினைத்து கவலையோடு அவர்களுடைய அந்த வருடத்தை ஆரம்பிப்பார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அமீருல் மூமின் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே இதோ இருந்தார்களே சில சஹாபாக்கள். நபி அவர்கள் மக்காவில் இருந்து அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய பிள்ளைகள், அவர்கள் பிறந்த பூமி, பல்லாயிரக்கணக்கான அவர்களுடைய தோழர்களை விட்டுவிட்டு அந்த காபத்துல்லா அல்லாஹ்வுடைய புனிதமான ஆலயம் அங்கிருந்து செல்லும் போதோ வல்லாஹி இன்னக்கி லகைரு அர்லில்லாஹ் வஹப்பு அர்லில்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கின்றேன், நேர் காபாவே நீதான் இந்த உலகத்திலே மக்காவுடைய பூமியே, நீதான் சிறந்த பூமியாக இருக்கின்றாய். இந்த மக்காவுடைய குறைசிகள் என்னை அவர்கள் துரத்தவில்லை என்றால் ஒரு நாளும் நான் இந்த இடத்திலிருந்து போக மாட்டேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அழுது அழுதி அவர்களால் நடக்க முடியாது, அவர்கள் 5 மைல் தூரம் சௌருடைய குகைக்கு செல்லும் போதோ அவர்களுடைய கால்களில் இரத்தம் தோய்ந்த நிலைமையிலே இப்பொழுது அந்த மலையை ஏறும் போதோ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய கால்களிலிருந்து இரத்தம் கொட்டி கொண்டிருக்கின்றது என்று கண்டு கண் கலங்கி அழுதார்கள். இதே நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மலையிலே நபி அவர்களை தன்னுடைய முதுகுக்கு மேலே தூக்கி கொண்டு சென்று அங்கே உள்ளே சென்றவர்களை பாம்பு கொத்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இதே விஷம் முழு உடம்பும் ஏறி சில காலங்களினால் மரணித்து தன்னுடைய உயிரையே கொடுத்து ஹஜ்ரத் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு துன்பம் வந்த இந்த நல்ல நாள் இது நன்றாக இருக்குமா என்று அபிப்பிராயம் தான் கேட்டார்கள். பள்ளி வாயிலே கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான இந்த சஹாபாக்கள் அத்துணை பேரும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று உரத்த குரலிலே சொன்னார்கள். பள்ளி வாயில் அது முழங்கிக் கொண்டிருந்தது. மதீனா முனவராவே அது பிரகாசிக்க ஆரம்பித்தது. அன்றைய நாள் ஏகோபித்த முடிவிலே அத்துணை பேருடைய வாயிலிருந்தும் இந்த கருத்து ஒன்றுபட்ட இந்த சொல் அல்லாஹு அக்பர் என்ற சொல்லு வெளியானவுடன் அவர்களுடைய கண்கள் இருந்து மாலை மாலையாக கண்ணீரை அவர்கள் கொட்டி அல்லாஹ் இதனை பொருந்திக் கொள்வானாக. முழு உலக மக்களுக்கும் இஸ்லாமிய வருடத்துடைய ஆரம்பமாக இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த ஆண்டை அவர்கள் ஆரம்பித்து இன்று ஹிஜ்ரி 1436 வருடங்கள் கழிந்து விட்டது. முஸ்லிம்கள் இன்றும் அந்த அவர்களுடைய அந்த வரலாறை மறக்கவில்லை. கியாம பரியந்தம் வரைக்கும் இதனை முஸ்லிம்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். இவ்வளவு தியாகம் நிறைந்த அமைப்பிலேதான் இஸ்லாமிய வரலாறு ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்திலே முஸ்லிம்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் மிக பெரும் ஒரு பாடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டியவர்களாக. காலத்துடைய மிக தேவை என்னவென்றால், முஸ்லிம்களிடத்திலே ஏதாவது ஒரு விடயம் வரும்போதோ, ஒரு பிரச்சனை வரும்போதோ, அல்லது சமூக விடயம் வரும்போதோ, அல்லது முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு நிலைப்பாடு வரும்போதோ, கட்டாயமாக எங்களிடத்திலே மிக அத்தியாவசியமான ஒரு தேவை, எல்லா மக்களும் நாங்கள் ஒன்று சேர்ந்து மஷூரா செய்வது, ஆலோசனை முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இன்றைக்கு எம்முடைய சமூகத்திலே வந்திருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனை என்னவென்றால், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு ஆலோசனை, ஒரு மஷூராக்கள், ஒரு பிரச்சனை வருகின்றது. ஒரு ஊர் மக்கள் நாம் ஒன்று சேர வேண்டும், ஒரு மஸ்ஜிதுடைய மக்கள் ஒன்று சேர வேண்டும். அழகான முறையிலே பல மக்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஆலோசனை செய்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து இந்த பிரச்சனை எப்படி அணுகுவது என்று எல்லோரும் கருத்து ஒன்றித்த நிலைமையிலே அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு விடயத்தை செயல்படுவார்கள் என்றால், நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய உதவி இப்படித்தான் மஷூரா ஆலோசனையிலே இருக்கின்றது. பல்வேறுபட்ட மக்கள் அபிப்பிராயம் சொல்லும் போதும் எந்த ஒரு மனிதருடைய உள்ளத்தையும் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்துக்களை வெட்டி அவர்களுடைய முகங்களை கருக்க செய்யவில்லை. அழகான முறையில் அதற்காக வேண்டி சில கருத்துக்களை சொல்லி நீங்கள் எல்லாம் இந்த கருத்துக்கு உடன்படுவீர்கள் என்றால்தான் இதனை முடிவு செய்வேன் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹு அக்பர் என்று எல்லோருடைய கருத்துக்களையும் அவர்கள் ஒன்று சேர்த்ததனாலே தான் இன்றைக்கு ஹிஜ்ரி ஆண்டை முஸ்லிம்கள் இந்த இஸ்லாமிய புது வருடத்திலே காலடி வைத்திருக்கக்கூடிய நாம் அன்றிருந்த அந்த ஒற்றுமையும் அவர்களுடைய புரிந்துணர்வும் அவர்களுடைய விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அவர்களுடைய மக்களுடைய கருத்துக்களை ஏற்கக்கூடிய இந்த தன்மையும் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யமே இன்றைக்கு முழு உலகத்திலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை உண்டாக வேண்டும் என்றால் சாலையின மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்றால் புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல எல்லா இன மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையும் ஒரு நாடு செழிப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு அந்நிய மக்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதை ஆசைப்படுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே எங்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வு, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, அடுத்தவர்களை மதிக்கும் தன்மை வர வேண்டும். எந்த அளவுக்கு ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுடைய கருத்தை எடுப்பார்கள் என்றால், சாதாரணமான ஹபஷி அவர் சமூகத்திலே மக்களால் ஒதுக்கப்பட்ட மனிதர் என்று வைத்துக் கொண்டார், அவர்களுடைய கருத்தையும் அழகான முறையில் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே எங்களுடைய சமூகம் எங்களுக்கு மத்தியிலே ஒரு மஷூரா, ஒரு ஆலோசனை ஏற்பட வேண்டும். இது மிகவும் பிரதானமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு சுன்னத். இதனை விட்டு விட்டதனாலே தான் இன்றைக்கு சமூகம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆளாகி இருக்கிறது என்ற உண்மையையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு ஹிஜ்ரி ஆண்டு இஸ்லாமிய ஒரு புது வருடத்தை தந்திருக்கிறார். அதனுடைய முதல் மாதம் முஹர்ரமுடைய மாதம். இன்றைக்கு அதிகமான மக்கள் ஏனைய விடயங்களை அவர்களிடம் கேட்டால் லேசான முறையிலே உலகத்துடைய ஒரு விடயத்தை கேட்டுவிட்டால் இது எந்த மாதம் என்று சொன்னால் உடனே அவர்கள் எங்களுடைய வளமையிலே உள்ள அந்த கணக்கை உடனே சொல்லி விடுவார்கள். அது அந்த என்ன மாதம், இது ஜனவரியா அல்லது ஏப்ரலா அல்லது இது டிசம்பர் மாதமா என்பதை சுலபமாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் இஸ்லாமிய மாதத்துடைய முதல் மாதம் என்று எதுவென்று கேட்டால் மக்களுக்கு தயக்கமில்லாமல் உறுதியாக மாறமுடைய மாதம் என்று சொல்வதற்கு கூட தெரியாத சமூகமாக, இந்த மாதத்துடைய ஆரம்பத்துடைய வரலாறு தெரியாத சமூகமாக என்னுடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பை அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இஸ்லாமிய வருடமாக முதல் மாதமாக முஹர்ரமுடைய மாதம் ஹிஜ்ரி ஆண்டை வைத்து இஸ்லாமிய இந்த கணிப்புகள் கணிக்கப்படக்கூடியதாக அமைத்து வைத்திருக்கிறார். இதனாலே முஸ்லிம்கள் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இஸ்லாமிய கணக்குகள், இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டு, அதனுடைய வருடம், இதே போன்று அதனுடைய மாதங்களை வைத்துத்தான் எங்களுடைய இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை கூட நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த கலண்டருடைய வளமையில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கில அமைப்புகள் இருக்கும் இந்த கலண்டருடைய அமைப்புக்கும் இஸ்லாமிய வருடத்துக்கும் அந்த வருடத்துக்கு மத்தியிலே சுமாராக ஒரு வருடத்திலே 11 நாட்கள் சுமாராக வித்தியாசம் அடைகின்றது. 10 வருடங்களிலே 100 நாட்கள் வித்தியாசம் அடைகின்றது. 20 வருடங்களில் 200 நாட்கள், 30 வருடங்களில் சுமாராக 300 நாட்களையும் தாண்டி இப்பொழுது 33 வருடங்கள் ஒரு 34 வருடங்கள் ஆகும் போது ஒரு வருடம் அப்படியே 365 நாட்கள் இவர்களுக்கு இவர்களுடைய கணிப்பீட்டின்படி இந்த வளமையுள்ள இந்த கலண்டருடைய இந்த அமைப்புகளிலே எங்களுடைய ஜகாத்துகளை நாங்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் 33 வருடங்கள் ஆகும் போது ஜகாத்து கொடுத்த ஒரு மனிதர் இஸ்லாமிய கணிப்பீட்டின்படி ஒரு வருடத்துடைய ஜகாத்தை கொடுக்காத இந்த குற்றவாளியாக அவர் மாறிவிடுகிறார் என்பதை அவர் அறியாமலே இந்த பாவத்துக்குள்ளே சென்று விடுகின்றார். இதே போன்று இஸ்லாமிய எல்லா அமைப்புகளையும் எங்களுடைய இந்த ஹிஜ்ரி ஆண்டுடைய இந்த வளமையான இந்த திகதிகள் பிறைகள் இதை வைத்து முஸ்லிம்கள் முழு உலகத்திலும் பிறையை வைத்து பிறை தென்படக்கூடிய நாள் இருக்கின்றது. ரமலானுடைய பிறை தென்பட்டு விட்டால் அங்கே அந்த நாட்டிலே முஸ்லிம்கள் அந்த பிறையை மையமாக வைத்து நோன்பு நோட்பார்கள். இதே போன்று ஷவ்வாலுடைய பிறை தென்படும் போது அவர்கள் பெருநாளை கொண்டாடுவார்கள். அல்லாஹ் எங்களுக்கு இந்த பிறையோடு இதை போன்று இந்த ஹிஜ்ரி ஆண்டோடு மிக பெரும் ஒரு சம்பந்தங்களை வைத்திருக்கிறான் என்ற உண்மையையும் விளங்கி எங்களுடைய காலம் இது இஸ்லாமிய வருடத்திலே எந்த வருடமாக இருக்கிறது, இது எந்த மாதமாக இருக்கிறது, இது எந்த தினமாக, இது எத்தனையாவது பிறையாக இருக்கிறது என்ற கலண்டர் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் மூலமாக எல்லா பள்ளி வாயில்களுக்கும் எல்லா மதரசாக்களுக்கும் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் இதனை மிகவும் நல்ல முறையில் செயல்படுத்தி எங்களுடைய இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்வதற்கும் இதுவும் மிகவும் முக்கியமான ஒன்று என்பதை மறந்துவிடக் கூடாது. இது முஹர்ரமுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு செல்லுகின்றார்கள். மதீனா முனவ்வராவிலே சென்ற நேரத்திலே யகூதிகள் அவர்கள் ஒரு நாள் நோன்பு நோட்டிருந்தார்கள். முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் ஆஷூராவுடைய நாளையிலே யகூதிகள் நோன்பு நோட்டிருந்த போது கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யகூதிகளிடம் கேட்டார்கள், மாஹாதா, இது என்ன, இந்த நாளையிலே நீங்கள் நோன்பு நோற்றிருக்கிறீர்கள் என்று கேட்ட போதோ அந்த யகூதிகள் பதில் சொன்னார்கள், இது எப்படியான நாள் என்றால் இந்த நாளையிலே தான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நைல் நதியிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடந்து சென்ற போதோ இந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்து திராவுனை அந்த நதியிலே அப்படியே தாட்டி திராவுனை அழித்த தினம். எனவே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் ஆஷூராவுடைய நாளையிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தன்னை அந்த நதியிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து திராவுனை அல்லாஹ் அழித்ததற்காக வேண்டி அவர்கள் நோன்பு நோட்டார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோத்த ஒரு காரணத்தினால் நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்ன போதோ உடனே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த யகூதிகளிடத்திலே அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோட்டதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நோன்பு நோட்டதனால் அவர்களும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்பதாக சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே சொல்லிவிட்டு நீங்களும் இந்த ஆஷூராவுடைய நாளையிலே நோன்பு நோருங்கள். ஆனால் சூமு ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளையிலே நோன்பு பிடியுங்கள். இந்த ஆஷூராவுடைய நாள் முஹர்ரம் 10வது நாள் மாத்திரம் நோன்பு நோக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக அவர்களுக்கு மாற்றமாக நீங்களும் நோன்பு நோற்று. நீங்கள் முன்னால் அல்லது பின்னால் ஒரு நாளையை சேர்த்து நீங்கள் இரண்டு நோன்புகளை பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு லைன் இஸ்டோ இலா காபிலின் லா சூமன்னத்தாசே, அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் முஹர்ரம் மாதம் 10வது நாளும் 9வது நாளும் நோன்பு பிடிப்பேன் என்பதாக சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நோன்பு நோட்பது ஆஷூராவுடைய நோன்பு, இது சுன்னத்தான நோன்பு என்றாலும் கூட யஹூதிகளும் பிடித்திருப்பதன் காரணமாக 9வது நாளையும் சேர்த்து 9ஐயும் 10ஐயும் அல்லது 10ஐயும் 11வது நாளையும் சேர்த்து இரண்டு நோன்புகள் நோட்பது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே நாங்கள் மிக முக்கியமாக இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே பிடிக்கக்கூடிய நோன்புகள், இந்த மாதத்திலே பிடிக்கும் சுன்னத்தான ஏனைய நாட்கள் திங்கட்கிழமை வியாழக்கிழமையுடைய நோன்பாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு கடமையான நேற்றே செய்த ஒரு நோன்பாக இருக்கலாம். இந்த மாதத்திலே பிடித்தால் அல்லாஹ் இந்த மாதத்திலே பிடித்ததற்கும் வேறு நன்மைகளை தருவான். நபி அவர்கள் சொன்னார்கள், அஃலலு சியாமி பாத ரமலான், அல்லாஹுடைய இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்துக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்பான நோன்பு முஹர்ரமுடைய மாதத்திலே பிடிக்கக்கூடிய நோன்புகளாக இருக்கிறது. அது ஆஷூராவுடைய நோன்பாக இருக்கலாம், ஏனைய ஐயாமுல் வீல் என்று சொல்லக்கூடிய மாதம் பிறை 13, 14, 15 மூன்று நோன்புகள், இதை நோன்று விட்டுவிட்டால் அந்த மாதம் முழுக்க நோன்பு நோற்றதாக நன்மைகளை எல்லாம் பதிவு செய்கின்றான். இப்படி இப்படிப்பட்ட நோன்புகளை கூட இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே பிடித்தால் இந்த மாதத்திலே சிறந்த நோன்பு அந்த ரமலானுக்கு பிறகு முஹர்ரமுடைய நோன்பு என்பதாக சொன்ன இந்த சிறப்புகளை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரத்தோடு இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகாக மிகவும் தெளிவாக சட்ட தெளிவாக சொல்லுகின்றார்கள், நீங்கள் வணக்க வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுக்கு செய்யும் ஒரு கடமையை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரிதான், யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்பதாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். நோன்பு மிக முக்கியமான ஒரு வணக்கம் என்றாலும் கூட ஆஷூராவுடைய நாளோடு நான் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால் அவர்களுக்கு யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நாளையும் ஒன்பதாவது நாளையும் சேர்த்து நோன்பு பிடிப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றார். உண்மையிலே இபாதத்துகள் செய்வதாக இருந்தாலும் கூட அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு எப்படி சொல்லி இருக்கிறானோ, அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, எப்படி செய்து காட்டினார்களோ, எப்படி சொன்னார்களோ, இதே விதமாக செய்வதிலே தான் அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வாழ்க்கை வழிமுறைகளை உதறி தள்ளிவிட்டு ஒரு மனிதர் ஒரு வணக்கம் செய்தாலும் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சில சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள் நபி அவர்களுடைய வணக்க வழிபாடுகள். அதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதர் சொன்னார், நான் இதன் பின்னால் நபி அவர்கள் இவ்வளவு எல்லாம் அமல் செய்திருக்கின்றார்களே, நாம் எப்படி அமல் செய்ய வேண்டும், நபி அவர்களை விட கூடுதலாக நாம் எவ்வளவு அமல் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு சொல்லிவிட்டு சென்றார். நான் இதன் பின்னால் இரவையிலே தூங்காமல் ஒவ்வொரு நாளும் விழித்து வணங்குவேன் என்று சொன்னார். இரண்டாவது மனிதர் சொன்னார், இதன் பின்னால் நான் ஒவ்வொரு நாளும் பகலிலே நோன்பு நோற்பேன், நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பகல் நோன்பிலே கழியும் என்று சொன்னார். மூணாவது மனிதர் சொன்னார், நான் இதன் பின்னால் திருமணம் முடிக்க மாட்டேன், பெண்களோடு தொடர்பு எடுக்க திருமணத்துடைய இந்த தேவையை நான் இல்லாமலாக்கி விடுவேன், திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். உடனே மூன்று பேரும் சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே கேட்டார்கள் ஆயிஷா அவர்களோடு, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களோடு கலைத்துக் கொண்டிருக்கும் போது மூன்று மனிதர்கள் வந்ததையும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றதையும் கேள்விப்பட்டு உடனே மூன்று பேரையும் அழைத்து விட்டு சொன்னார்கள், பாருங்கள், நான் சில நாட்களுக்கு இரவையிலே தூங்கவும் செய்கின்றேன், இன்னும் சில நாட்களிலே நான் இரவையிலே நான் நின்று வணங்கவும் செய்கின்றேன், இதே போன்று பகலிலே சில சுண்ணத்தான நோன்புகளை சில நாட்களிலே நோன்பு பிடிக்கிறேன், திங்கட்கிழமை வியாழக்கிழமை போன்ற தினங்களில் சில நாட்களில் நோன்பு இல்லாமலும் இருக்கின்றேன். சொன்னார்கள், பாருங்கள், நான் பல ஒரு மனைவி அல்ல பல மனைவிமார்களை திருமணம் முடித்தும் இருக்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த சந்தர்ப்பத்திலே தான் சொன்னார்கள், ஃபமன் ரஹிப அன் சுன்னதி, யாரு என்னுடைய வழிமுறையை உதறி தள்ளினாரோ, நான் சொல்லாததை செய்தார்களோ, நான் சொன்னபடி செய்யவில்லையோ, என்ற சுன்னத்துகளை புறக்கணித்து என்னுடைய செயலுக்கு மாற்றமாக செயல்படுவார்களோ, பழைத்த மின்னி அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்ற கருத்தை அப்பொழுதுதான் நபி அவர்கள் சொல்லி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினபடி அழகான முறையில் இபாதத் செய்வதுதான் மிக முக்கியமான சுன்னத் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதே போன்ற ஒரு சம்பவம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் ஓதக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆவை ஒரு சஹாபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த சஹாபி அவர்களுக்கு ஆமன்து பி கிதாபிக் அல்லதி அன்ஸல்த வ பி நபியிக் அல்லதி அர்ஸல்த என்று இப்படி ஆரம்பிக்க கூடிய ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த சஹாபி அவர்கள் இதை கொஞ்சம் மாற்றி ஆமன்து பி கிதாபிக் அல்லதி அன்ஸல்த ஒபி நபீக்கல்லதி அரசல்த என்ற இடத்திலே ஒபி நபீக்க என்பதை ஒபி ரசூலிக்கல்லதி அரசல்த அவர் எப்படி ஓதியிருந்தார், நபி என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு நபி அவர்கள் ஒபி நபீக்க என்று சொல்லிக் கொடுத்ததை ஒபி ரசூலிக்க என்று ஓதிவிட்டார். உண்மையிலே ரசூல் என்று சொன்னால் நபியை விட அந்தஸ்து கூடியவர் தான் என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே திருத்தி கொடுத்தார்கள், வபி நபீக்கல்லதி அர்ஸல்த என்று நீங்கள் ஓதுங்கள் என்பதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலிருந்து என்ன பாடம் பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லாம் எப்படி எங்களுடைய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார்களோ, அவர்கள் சொன்னார்களோ, இதே விதமாக எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டியது. அவர்கள் சொன்னபடி அவர்களுடைய அந்த அருமையான வாழ்க்கையை வாழ்வது இது மிக முக்கியமான ஒன்று என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒரு மனிதரை பற்றி நபி அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள், ஹுசைமத்துல் அசதி என்று சொல்லக்கூடிய மனிதர். ஆனால் அந்த மனிதரை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதர் அவருடைய முடிகளை பெரிதாக வைத்திருக்கின்றார், சாரத்தை அவர்கள் கீழாக்கி உடுக்கின்றார்கள் என்று சொன்னதுதான் தாமதம். இந்த சஹாபி அவர்களுக்கு, இந்த மனிதருக்கு கேள்விப்பட்டது நபி அவர்கள் இப்படி என்ன சொல்லிவிட்டார்களா என்று அவர்கள் ஒரு கத்தி எடுத்து காலுக்கு கீழால் தொங்கியிருந்த முடியை அப்படியே வெட்டிவிட்டார்கள். கரண்டை காலுக்கு கீழால் செண்டை கால் வரைக்கும் அவருடைய லுங்கியை தூக்கி அவர் கட்டி கொண்டு விட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக இந்த மனிதருக்கு சொல்லவில்லை, வெறுமனே ஒரு செய்தி கிடைத்து விடுகின்றது. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இதே போன்றுதான் ஒரு மனிதர் அவருடைய கையிலே தங்கத்தினாலான ஒரு மோதிரத்தை அவர் அணிந்திருந்தார். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது நாளை மறுமையிலே நரக நெருப்பினாலான மோதிரத்தை அணிவதாக இருந்தார், அவர் தங்கத்தினாலான மோதிரத்தை அணிந்து கொள்ளட்டும் என்று சொன்ன உடனே அந்த மோதிரத்தை எடுத்து வீசிவிட்டார், தொலைவிலே வீசிவிட்டார். நபி அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இப்பொழுது மக்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் சென்று விட்டார்கள், மோதிரத்தை தங்க மோதிரத்தை அணியக்கூடாது என்றுதான் சொல்லிவிட்டார்கள். இந்த தங்க மோதிரத்தை எடுத்து நீ விற்று, நீ ஏதோ உனக்கு பிரயோசனமாக தங்கம், அந்த தங்கத்தை வீசி இருக்கின்றாயே, அதனை வேறு ஒரு பிரயோசனத்துக்காக எடுத்து நீ பயன்படுத்திக் கொள் என்று சொன்னவுடனே இந்த மனிதனுடைய கண்கள் இருந்து மாலை மாலையாக கண்ணீர் வடிகின்றது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு முன்னால் வீசி அந்த மோதிரம், அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய நபி அவர்களுக்கு முன்னால் வீசிய மோதிரத்தை நான் எடுத்து பயன்படுத்தவும் மாட்டேன், அதை வேறு தேவைக்கு நான் பாவிக்கவும் மாட்டேன் என்று சொன்னார். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அழகான முறையிலே அவர்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதரிடத்திலே அவர் இடது கையால் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வலது கையினால் சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த மனிதன் சொன்னார், எனக்கு வலது கையால் சாப்பிட முடியாது என்று இவளும் தான் சொன்னார். இவருடைய இந்த மனிதனுடைய மௌத்து வரைக்கும் இவனுடைய மரண படுக்கையிலே இவர் விழுந்து கிடந்தார், மௌத்து வரைக்கும் இவருடைய வலது கையை தூக்க முடியாது. இவர் சாப்பிடுவது ஒரு புறம் இருக்கட்டும், இவருடைய எந்த ஒரு வேலையும் இவருடைய வலது கையை உயர்த்தி செய்ய முடியாமல் அல்லாஹ் மாற்றிவிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பேணி எங்களுடைய உடையிலே, எங்களுடைய நடையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, கூட்டு வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்களுடைய வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றி நடப்போமோ, நிச்சயமா அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அவர் தொழுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்தார். அவர் மிக பெரும் வசதி வாய்ப்புகளோடு இருக்க வேண்டிய தேவையில்லை, சாதாரணமாக அன்று உழைத்து அவருடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மனிதர் தொழுகைக்கு சரியாக ஆஜராகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இவர் பேணி முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வாரோ அல்லாஹ் அவ்வளவு நிம்மதியை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான், வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பான். எந்த காரியத்துல கை வைப்பாரோ அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். சத்தியமாக நான் சொல்கின்றேன், மீண்டும் சொல்கின்றேன், நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே எந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வாரோ அல்லாஹ் சத்தியமாக அவருக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்குளிர்ச்சியையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்தே தீருவார். நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை உதாசீனம் செய்துவிட்டு எந்த கர்மத்திலே கை வைத்தாலும் அல்லாஹ் அவருக்கு நஷ்டத்தை தான் கொடுப்பார். உஹதுடைய சம்பவம் மிக பெரும் ஒரு பாடம், ஒரு சுன்னத். நபி அவர்களுடைய அவர்கள் சொன்னார்கள், இந்த மலையிலிருந்து நான் சொல்லும் வரையில் இறங்கக்கூடாது என்று. நபியுடைய ஒரு கட்டளைக்கு மாற்றம் செய்தார்கள். 70 சஹாபாக்கள் அவர்களுடைய உயிர்கள் குரானை பாடமாக்கியவர்கள், மிக பெரும் சஹாபாக்கள், இஸ்லாத்துக்கு அர்ப்பணிக்கத்தவர்கள், எந்த அளவு அம்பு பயிற்சியில மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். முசன்னப் அப்துல் ரஜாக் என்ற கிதாபில் எழுதுகிறான், அவ்வளவு முக்கியமான சஹாபாக்கள் அத்தனை பேரும் அங்கு கொலை செய்யப்பட்டார். நபி அவர்கள் ஒரு சுன்னத்துக்கு மாற்றம் செய்திருக்கிறார், சொன்ன வார்த்தை. இன்றைக்கு நாங்கள் எத்தனை கட்டளைகளை உதாசீனம் செய்கிறோம். இஸ்லாமிய புது வருடத்திலே காலடி வைத்திருக்க முஸ்லிம்கள் இந்த வரலாறை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த புது வருடத்திலே முழு உலக மக்களுக்கும் சகல இன மக்களுக்கும் அல்லாஹ் நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான். இன்று நாம் செய்யக்கூடிய தவறினால் அல்லாஹ்வை உண்மையாக நம்பிய முஸ்லிம்கள் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களினால் எல்லா மக்களும் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வருடத்தில் இருந்தாவது, இந்த மாதத்தில் இருந்தாவது, இந்த நாளில் இருந்தாவது, இந்த நிமிடத்தில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மௌத்து வரைக்கும் உடம்பில உயிர் இருக்கும் வரையிலே, எனக்கு சிந்தனை இருக்கும் வரையிலே நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மதிப்பளித்து நான் எந்த ஒரு தொழுகையும் விடாமல், எந்த உயிர் இருக்கும் வரையிலே நான் ஒரு தொழுகையை கூட விடாமல், இதை போன்று என்னால் முடியுமான அளவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நான் எடுத்து நடப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை நம்மிலே உண்டு பண்ணி கொண்டோ இந்த இடத்தில் எல்லாம் எங்களை ஒன்று சேர்த்தது போதும், நாளை மறுமையிலே மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அதுவும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில் அல்லாஹ் இருப்பதற்கும் அத்துணை பேருக்கும் இந்த பாக்கியத்தையும் சர்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத். அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா வஹதாயனா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. واعف عنا واغفر لنا وارحمنا. واعف عنا واغفر لنا وارحمنا. واعف عنا واغفر لنا وارحمنا. அந்த மௌலானா பன்சுருநாள கோமில் காப்பிரீன். ஏ அல்லாஹ், கிருபையாளருக்கெல்லாம் மிக கிருபையால நாயனே அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. உன்னுடைய சங்கையான மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே காலடி வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். இஸ்லாமிய புது வருடத்திலே காலடி வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி விடுவாயாக. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொமினான முஸ்லிமான மக்களுக்கும் யா அல்லாஹ் எல்லாம் உன்னுடைய பரிசுத்தமான கட்டளைகளோடு உன்னுடைய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வாழ்க்கை வாழ்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நீயே நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்த பாவிகள், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீயே மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நீ ரொம்ப இரக்கமுள்ளவன், யா அல்லாஹ் நீ ரொம்ப கருணையுள்ளவன், யா அல்லாஹ் நீ ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ளவன், யா அல்லாஹ். இதோ உன்னிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுடைய முஸ்லிம்களுக்கு நீ நல்ல ஒரு வாழ்க்கை உண்டாக்குவாயாக, இந்த நாட்டிலே சமாதானத்தை உண்டாக்குவாயாக, சகல இன மக்களுக்கு மத்தியிலே யா அல்லாஹ் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நீ செழிப்ப உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வேற்று மத சகோதரர்களோடும் நாங்களும் நல்ல முறையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து இந்த நாட்டிலே நல்ல நிலைமையை உண்டாக்கி முஸ்லிம்களுக்கு ஒரு செழிப்பணி உண்டு பண்ணுவாயாக. முழு உலகத்திலும் யா அல்லாஹ் உன்னுடைய ஹிதாயத்தை நீ வீசி அதனுடைய காற்றை உலக மக்களுக்கு நீ அப்படியே நீ கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்துல எவ்வளவு நேரமும் உன்னிடத்துல நாங்கள் இருந்து விட்டு நல்ல ஒரு நேரத்திலே கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களோட தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எத்தனையோ எங்களோட தாய் தந்தையர்கள் கபரில் அடக்கப்பட்டு யா அல்லாஹ் எங்களுக்காக எவ்வளவு சிரமப்பட்டு எங்களை நல்ல முறையில் ஆளாக்கி எங்களுக்காக எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு எங்களோட தாய் தந்தையர்கள் ஒரு சில நேரம் உன்னுடைய ரஹ்மத்தில் கபருடைய வாழ்க்கையில் மண்ணறையில் இருந்து கொண்டிருப்பார்கள். யா அல்லாஹ், அவங்களோட கபரை நீ ஒளிமயமாக மாற்றுவாயா. யா அல்லாஹ், அவர்களுடைய கபரை நீ ஒளிமயமாக மாற்றுவாயா. சிறு பிராயத்திலே பச்சையிலம் பாலகனாக எல்லாம் நாங்கள் இருக்கும் போதும் அருமையாக பெருமையாக கண்ணியமாக துன்பம் வராமல் எங்களுக்கு நல்ல முறையில் எங்களை ஆளாக்கிற எங்களோட தாய் தந்தையருடைய கபரை நீ ஒளிமயமாக மாற்றுவாயா. எல்லா அவர்களுடைய கபரை நீ சொர்க்கமாக மாற்றிக்கொடுப்ப அவருடைய கபரு அல்லாஹ் இருக்கான வீடு. யா அல்லாஹ், எந்தவித பஞ்சன வித்தனைகளும் இல்லாமல் அவர்கள் கபருக்குள்ளே மண்ணறைக்குள்ளே இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களோடு இரக்கமாக நீ பாசமாக அன்பா எங்களோடு இரக்கமாக இருந்ததை விட யா அல்லாஹ் இரக்கமாக நடந்து கொள்ளும். இதே கபருக்கு, இதே மண்ணறைக்கு, இதே புதைக்குழிவிலே நாமும் வரணிக்க இருக்கின்றோம். யா அல்லாஹ், எந்தவித அமல்கள் இல்லாமல் பெரும் கையோடு பாவங்களோடு பாவுக்கரைகளோடு மட்டும் அந்த கபருக்கு வந்து விடாமல் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தௌபாவன தீபாக்கி தொழுகைய சரியான முறையில் தொழக்கூடியவர்களா, நதிக்கிற செய்யக்கூடியவர்களா, பாவங்களுக்கு தௌபா செய்து கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களா, மூத்தை நினைத்து மறுமைக்காக ஆயத்தமாக கூடியவர்களாக எங்களை மாற்றி விடுவார், எங்களை கபூல் செய்து கொள்வார், கபூல் செய்து கொள்வாய். ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மோமினான முஸ்லிமான மக்களை நீ கபூல் செய்வாயா. யா அல்லாஹ், எங்களோட மரண தருவாயிலே கலிமாவோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்தரமான கலிமாவோடு நல்ல அமல்களில் தொழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹ் உன்னுடைய மஸ்ஜிதில் பாவம் இல்லாத சூழலில் எங்களுக்கு நல்ல ஒரு மரணம், யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஒரு மரணத்தை நீ தருவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய ஹயாத்துகளை நீளமாக்கி நாங்கள் செய்தது பாவம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், வாழ்க்கையில் அதிகமான காலம் வாழ்ந்து விட்டோம், காலத்தை வீணாக்கிய பாவிகள். இதற்கு பின்னால் எவ்வளவு வருடம் எத்தனை நாட்கள் இருப்போம் என்பது தெரியாது. அல்லாஹ் என்றாலும் எங்களுடைய ஹயாத்தை நீ நீளமாக்கி சாலிஹான அமல்ல பள்ளிவாசல்ல தொழுகையில சுஜூதுல வாங்கு நோற்று நல்ல கர்மங்கள் செய்து தான தர்மங்கள் செய்து நல்ல ஒரு மனிதராக எங்களுடைய ஜனாசாக்கள் சுமந்து செல்லப்படும் யாருக்கு ஒரு ரூபாவேனும் கடன் இல்லாத நிலைமை ஒரு நல்ல மரணத்தையும் நீ தந்து நாளை மறுமையிலே நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பாயா? நரகம் பயங்கரமான நரகம் யாழ்லா, கொழுந்து விட்டெறியும் நரகம் அல்லா. இந்த நரகத்திலிருந்து யாழ்லா நீ எங்களை பாதுகாத்தல்வாயா? யாழ்லா எங்களோட உடம்ப நரகத்துடைய எரிக்குள்ளியாக நீ ஆக்கி விடாதே யாழ்லா. பலவீனமானவர்கள் யாழ்லா, பலவீனமானவர்கள் எங்கள் உடம்ப, இந்த உடம்பை நீ நரகத்துக்கு நீ இறையாக ஆக்கி விடாதே யாழ்லா. எங்களோட தாய் தந்தையர்கள் உடம்ப நரகத்தில் இருந்து பாதுகாப்ப, நாம் பெற்ற பிள்ளைகள், எங்களோட மனைவி மக்கள், எங்களுக்கு உதவி செய்தவர்கள், எங்களோட நண்பர்கள், உற்ற உறவினர்கள், முஸ்லிம் முஸ்லிம் சமூகம் எல்லோரையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்து இந்த புது வருடத்தில் இருந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அத்துணை பேருக்கு நசீபாக்குவாயா. எல்லாண்டு மேலான கிருப்பையை கொண்டு எங்களது வாக்களை கபூல் செய்து கொள்வாயா. அல்லாஹு அலா சைதுனா முஹம்மதின் வலை சகோதரின் வலை.